அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இறைவன் நிறுவின வழியாகிய நீதியின் மார்க்கம், நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் புரிந்து கொண்டு அதன் வழியில் நடக்கவும், இறைவனோடு என்றென்றும் சமாதானத்தோடு இருக்கவும் விரும்புகிற இறைவனின் திருநாமத்தில் உங்களை இந்த நீதியின் பாதை நிகழ்ச்சிக்கு இன்று அழைக்கிறோம். இறை வாக்கினரான மூசா நபி அவர்களை குறித்தும் இஸ்ரவேல் மக்களின் சம்பவங்களை கூறும் எகிப்தில் உள்ள இஸ்ரவேல் மக்களின் சம்பவங்களை கூறும் தௌராத்தின் புத்தகமான இரண்டாம் பகுதியிலிருந்து இன்று நாம் ஆரம்பிக்கிறோம். எகிப்தின் அரசனான ஃபிரவுன் இஸ்ரவேலரை எப்படி அடிமையாக்கினான் என்றும் எப்படி அவர்களை துன்புறுத்தினான் என்றும் கடந்த நிகழ்ச்சியில் நாம் கவனித்தோம். ஃபிரவுனின் தீமையான திட்டங்களை தகர்த்தெறியும்படியாக இறைவன் ஒரு திட்டம் கொண்டிருந்தான். இஸ்ரவேலின் புத்திரர்களில் ஒருவரான மூசா நபி அவர்களை பயன்படுத்தி ஃபிரவுன் கையிலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்க இறைவன் திட்டம் பண்ணினான். மூசா நபி அவர்கள் எகிப்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நன்கு கற்றறிந்தவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மூசா நபி தனது 40வது வயதில் ஒருமுறை தன் பலத்தால் தம் இனத்தை சேர்ந்தவனை விடுவிக்க முற்பட்ட போது அது சிக்கலை மட்டுமே உண்டாக்கினது. மட்டுமல்ல, பிரவனிடமிருந்து தப்பியோடி வனாந்திரத்தில் ஒளிந்து கொள்ள செய்தது. இதன் மூலமாக தன் பலத்தால் இஸ்ரவேலரை விடுவிக்க முடியாது, இறைவனை நாடினால் ஒழிய தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை மூசா நபி உணர்வதற்கு அந்த சம்பவம் ஏதுவாக இருந்தது. இப்பொழுது மூசா நபி அவர்கள் தனது மாமனாருக்கு சொந்தமான மந்தையை 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் மேய்த்து வந்தார். மூசா நபி அவர்களுக்கு 80 வயதாயிருக்கும்போது ஒரு நாள் சீனாய் மலை அருகில் ஒரு புதரில் ஏற்பட்ட தீப்பிழம்பின் நடுவில் இறைவன் மூசா நபிக்கு தன்னை காட்சி அளித்தார். முட்புதர் தீப்பிடித்து எரிந்தும் புதர் சேதப்படாததைக் கண்டு மூசா நபி ஆச்சரியப்பட்டார்கள். அதை கவனிக்கும்படியாக முட்புதர் அருகில் நெருங்கினபோது, "நான் இறைவன், நான் உங்கள் முற்பிதாக்களாகிய இப்ராஹீம், இஸ்ஹாக்கு, யாக்கூப் ஆகியோரது இறைவன்" என்று கூறினார். மூசா நபி அதை கேட்டபோது அதை தொடர்ந்து பார்க்க துணியாமல் பயந்து நடுங்கினார். அப்பொழுது இறைவன் மூசா நபியிடம், "மூசாவே, உமது செருப்பை கழட்டிவிடும், ஏனென்றால் நீ நிற்கிற இடம் புனிதமான இடம்" என்று கூறினான். பின்னும் இறைவன் மூசாவிடம், "எகிப்தில் என் மக்கள் படும் துயரங்களை நான் உண்மையில் கண்டேன், அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், ஆகவே நான் அவர்களை மீட்கும்படியாக நான் கீழே இறங்கினேன். இப்பொழுதும் நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன், நீ எகிப்துக்கு போ" என்றார். தொடர்ந்து மூசா நபி அவர்களை இறைவன் எகிப்துக்கு அனுப்புவதையும் தொடர்ந்து நடந்த சம்பவங்களையும் தௌராத்தின் 2 புத்தகம் 3 சுராவிலிருந்து நாம் பார்க்க முடியும். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கக் கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியைக் கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையைக் கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, "இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று" என்றாள். எகிப்து தேசத்தில் மூசா நபியுடன் இறைவன் இருப்பதாகவும் ஃபிர் அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலருக்கு விடுதலை கொடுப்பதாகவும் இறைவன் வாக்குறுதி அளிப்பதையும் நாம் அறிந்தோம். ஆனாலும் 4 சுராவில் மூசா நபி அவர்கள் எகிப்துக்கு போக பயந்ததை நாம் கண்டோம். யாத்திராகமம் நான்காம் அதிகாரம் 1 முதல் 31 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகுடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போலாயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகுடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிகுடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக, நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசுவதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். மோசே தன் மாமனாகிய எத்ரோவினிடத்திற்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசேயை நோக்கி, சுகமாய் போய்வாரும் என்றான். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தை நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடிவர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். பிறகு அவன் இறைவாக்கின் மேல் ஈமான் கொண்டானா? இல்லை, அவன் அப்படி செய்யவில்லை. மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் ஃபிரவுன் எப்படி பதில் அளித்தான் என்று பார்த்தீர்களா? இறைவன் யார்? நான் அவருக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேலரை விடுதலையாக்க வேண்டுமா? இறைவனை பற்றி எனக்கு தெரியாது. நான் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்ய மாட்டேன் என்று ஃபிரவுன் கூறினான். ஃபிரவுனுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் ஒரு மதம் இருந்தது. ஆனால் அவர்கள் மெய்யான இறைவனை அறியவில்லை. அவர்கள் தங்கள் முன்னோர்களின் மதத்தை பின்பற்றுவதிலேயேதான் அக்கறை காட்டினார்கள். இப்ராஹிம், இஸ்ஹாக் மற்றும் யாக்கோபின் இறைவனாகிய உண்மையான கடவுளை அறிந்து கொள்வதில் அவர்கள் அக்கறை காட்டவில்லை. ஃபிரவுனும் எகிப்தியர்களும் தங்கள் கடவுள்கள் மீதும் தங்கள் மத தலைவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் அவர்கள் இறைவன் மேலும் அவனுடைய வார்த்தையின் மேலும் நம்பிக்கை கொள்ளவில்லை. இதை தெவராத்தின் இரண்டாம் புத்தகத்தில் ஆறாவது சுறாவில் காண்கிறோம். யாத்திராகமம் 6:1-8 முடிய வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்து விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். அதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான், நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவரிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேலும் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆகவே ஃபிரவனையும் எகிப்தின் மக்களையும் பலத்த நியாய தீர்ப்பினால் நியாயம் தீர்க்க இறைவன் நாடியதை நாம் காண்கிறோம். இறைவன் எகிப்தில் இஸ்ரவேலர்கள் நூற்றுக்கணக்கான வருடங்கள் பட்ட வேதனைகளுக்கு ஈடாக எகிப்தியருக்கு திரும்ப செலுத்த நினைத்தான். இறைவன் மூசா நபி மூலமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்து தன் வல்லமையையும் மகிமையையும் மகத்துவங்களையும் ஃபிரவனுக்கு முன்பாகவும் எகிப்திய ஜனங்களுக்கு முன்பாகவும் காட்ட விரும்பினான். இப்படியாக இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், மூசா நபிமார்களோடு இறைவன் பேசி தம்மை ஜீவனுள்ள இறைவனாக உலக மக்களுக்கு தம்மை காண்பித்தான். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டதைப் போல இறைவன் கருணை மிக்கவரே. யாரும் அழிந்து போவதை விரும்பாத இறைவன் எல்லாரும் மனம் திரும்பி உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் விரும்பினான். அதனால்தான் இறைவன் தாம் மூசா நபியோடு பேசின வார்த்தைகளை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் அற்புத அடையாளங்களை செய்ய இறைவன் திட்டம் கொண்டான். மூசா நபியுடன் பேசும் இறைவன் மெய்யான இறைவன் என்பதை மக்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். எகிப்தில் நூற்றுக்கணக்கான சிலைகள் இருந்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இருப்பினும் உண்மையான இறைவன் தாம் ஒருவன் மட்டுமே என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் நபிகளுக்கு இறைவன் பண்ணின உடன்படிக்கைகளை நிலைநாட்டுகிறான் என்பதை எகிப்தியர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். இறைவாக்கினர்கள், இறைவாக்குகள் மற்றும் உலக மீட்பர் ஆகியோரை இறைவன் வழிநடத்தும் இனமாக உறுதியளித்தான். இருந்தாலும் உண்மையான இறைவனை அறிந்து கொள்வதில் பிறவும் நாட்டம் காண்பிக்கவில்லை. அதனால்தான் இறைவன் தம்முடைய இறைவாக்கினர்களான மூசா மற்றும் ஹாரூன் மூலமாக இறைவன் ஃபிரவனுடன் பேச முற்பட்டான். அதற்கு பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். இறைவனை தனக்கு தெரியாது என்று ஃபிரவுன் உண்மையைத்தான் சொன்னான். இப்ராஹிம், இஸ்ஹாக்கு, யாக்கோப் நபிமாருடன் நித்திய உடன்படிக்கை செய்த இறைவனை ஃபிரவுன் அறியவில்லை. ஃபிரவனுக்கு ஒரு மதம் இருந்தது, ஆனால் கடவுளுடன் உறவில்லாமல் இருந்தான். ஒரு உண்மையான இறைவனிடமிருந்து வந்த சத்தியத்திற்கு அவனுடைய இருதயம் மூடப்பட்டது. அதனால் இறைவன் மூசா ஹாரூன் நபிகள் மூலம் இறைவன் பேசிய வார்த்தைகளை ஃபிரவன் புறக்கணித்தான். இன்று வரை ஃபிரவனின் கடவுளை பின்பற்றுபவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் மெய்யான இறைவனின் வாக்குகளை புறக்கணிக்கிறவர்களாகவே இருந்து விடுகிறார்கள். இவர்களுக்கு மெய்யான இறைவனை பற்றிய விஷயங்கள் தெரிவதில்லை. அவர்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றி வந்த கடவுளை அவர்களுக்கு தெரியுமே ஒழிய, மூசாவுக்கு தன்னை வெளிப்படுத்தின இறைவனை பற்றி அவர்கள் அறியாதிருந்தார்கள். நீங்கள் எப்படி மெய்யான இறைவனை உங்களுக்கு தெரியுமா? அவனுடைய இறைவாக்கினர் மூலம் இறைவன் என்ன சொன்னான் என்பது உங்களுக்கு தெரியுமா? இறைவாக்கினரின் எழுத்துக்களை எப்பொழுதாவது பார்த்து படித்த அனுபவம் உண்டா? மெய்யான இறைவனை நீங்கள் உண்மையாக அறிவீர்களா? நீங்கள் உங்கள் உள்ளான மனதுடன் அவரிடம் அன்பு செலுத்துகிறீர்களா? நீங்கள் அவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறீர்களா? அல்லது நீங்கள் ஃபிரவனைப் போலவே உங்கள் முன்னோர்களின் மதத்தை பின்பற்றுகிறீர்களா? நண்பர்களே, மரணித்த பின் மரணித்த ஃபிரவனைப் போல நம்மில் ஒருவரும் இருக்கக்கூடாது. நண்பர்களே, மரணித்த ஃபிரவனைப் போல நம்மில் ஒருவரும் இருக்கக்கூடாது. இறை வாக்களிக்கும் இந்த எச்சரிக்கையை கேளுங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படுமளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு உள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அன்பானவர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாகவே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் நமது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரைக்கும் இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.